இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, மரியாளுக்கு தேவன் கொடுத்த பயிற்சி, காட்ஸ் ட்ரெய்னிங் டு மேரி. மரியாளை குறித்த அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாலாகிய மரியாளை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, இன்னைக்கு நாம பார்க்க போகின்றோம். ஆண்டவர் மரியாளுக்கு என்ன பயிற்சி கொடுத்தார், என்ன கற்பித்து கொடுத்தார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகின்றோம். நிச்சயமாகவே இந்த செய்தியானது ஒவ்வொரு பெண்களுக்கும், குடும்ப ஸ்திரீகளுக்கும், மனைவிகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். மரியாளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறாள். எத்தனையோ பெண்கள் அந்த காலகட்டத்தில் காத்திருந்தாங்க. நம்ம புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், தேவ குழந்தைய பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண் யார் அப்படின்ற மாதிரி நிறைய புராண கதைகள் இருந்தாலும், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் ரொம்பவே இருதயத்தை தொடத்தக்கதாக இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப எல்லா பெண்களுமே, இயேசுனுடைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் இதற்காக அவர்கள் காத்திருந்தார்களாம். ஐயோ, தேவகுமாரன் என்னுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும், என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும், இந்த உலகத்தின் இரட்சகரை நான் ஈன்றெடுக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லா பெண்களும், கன்னி பெண்களும் காத்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் அத்தனை பேர் காத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் யாரை தேர்வு செய்கிறார்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரியாளை தேர்வு செய்கிறார். முதல் காரியம், ஏன் ஆண்டவர் மரியாளை தேர்வு செய்யணும், இந்த கேள்விக்கான பதில் மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மரியாள் எந்த விதத்திலையும் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திற்கு அவள் தடையாக இருந்ததில்லை. முதல் காரியம், இன்னைக்கு பெற்றோர்களை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்திற்கு மேலே பிள்ளைகள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுண்டு. அதுவும் குறிப்பாக கணவன் இல்லை என்றால் அந்த தாய் தன்னுடைய மகனை தான் நம்பியிருப்பாங்க. தன்னுடைய மகன் தன்னை பார்த்து கொள்ளணும், தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தாய் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நான் இங்கே பார்க்குறப்ப யோசேப் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், திருமணமாகி அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு சில வேர்டுங்கள், எப்போ அவர் மறிக்கிறாருன்னு தெரில, ஆனால் மறித்து விடுகின்றார். ஆனால் மரியாள் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு அவர் எந்த தடையும் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனோடு அநேக காரியங்களை கற்றுக்கொள்கின்றார். ஏன்னா தன்னுடைய தகப்பன் தச்சனாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன் தந்தையோடு கூட அவரும் தச்சனாக இருக்கிறார். அந்த வேலையை கற்றுக்கிறார். என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறார். தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல பிள்ளையாக அவர் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த வேதத்தை வாசிக்கிறப்ப மரியாள், யோசேப்பு, ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தார்கள். ஆகையால் மரியாளை குறித்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, படிக்க போகின்றோம். நான் வாசிக்கின்றேன் லூக்கா 1 இருபத்தி 7 வசனம், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டவன். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இங்கே நம்ம பார்க்குறோம் மரியாளை குறித்து ஒரு அறிமுகம் வேதாகமம் கொடுக்கின்றது. மரியாள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னி, ஒரு பெண். அப்போ வேதம் சொல்கின்றது இவள் ஒரு கன்னி பெண் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆங்கிலத்தில் வர்ஜின் என்று சொல்வார்கள். அப்போ இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தன் புருஷனுக்கு தன்னை முழுவதும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன்னை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேக ஆண்கள் அல்லது பெண்கள் திருமணத்துக்கு முன்பதாகவே தவறான உறவுக்குள்ளாக இருக்கிறதை நாம் கேள்விப்படுகின்றோம். செய்திகளை வாசிக்கும் பொழுது, செய்தியில் வரக்கூடிய அந்த காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பதாக உடல் உறவு தவறான காரியங்கள் செய்கின்ற நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கின்றது, இவள் ஒரு கன்னி பெண் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. உங்கள் சரீரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சாத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாலிம நாட்கள்ல தான் நம்முடைய உடலை அவன் கெடுக்க முயற்சி செய்வான். இந்த உடலை கொண்டு நாம் பொல்லாத காரியங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வான். இந்த உடலை கொண்டு தவறான பழக்கங்களுக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான். அதற்காக இந்த உலகத்தின் இச்சைகளை, இந்த உலகத்தின் மோகங்களை எல்லாத்தையுமே நம்ம கண்களுக்கு முன்பாக அவன் கொண்டு வருவான். இன்று அநேக வாலிப பிள்ளைகள் சீர் அழிந்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அவருடைய கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி, அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய தொலைபேசி. அந்த தொலைபேசியில் அவங்க நினைக்கிறது அனைத்தையும் பார்க்கக்கூடியதை சாத்தான் இன்றைய தினத்திலே அவன் செய்து விட்டான். அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தொலைபேசியில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால பார்க்க முடியும். யார் கூட பேசணும்னு நினைக்கிறாங்களோ முயற்சி செய்து அவங்க கூடயும் பேச முடியும். அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான எல்லா காரியத்தையுமே சாத்தான் தொலைபேசியில் அவன் செய்து வைத்திருக்கிறான். அப்போ இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய வாலிப பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும், உங்களுக்கு தான் அதிகமான சவால்கள் இருக்கிறது. ஏன்னா 10-15 வருஷத்துக்கு முன்பதாக, 20 வருஷத்துக்கு முன்பதாக இந்த தொலைபேசி கண்டுபிடிக்காத நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட பாவத்திற்கு ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அப்படின்னா அந்த காலத்தில் பாவம் செய்யலைன்னா அந்த காலத்துலேயும் மனிதர்கள் பாவம் செஞ்சாங்க. அது ஒரு நேரங்களில் மறைமுகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பாவம் செய்கிறாங்க. வெளிப்படையாக பாவத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனக்கு திருமணம் ஆகணும்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், ஒரு பெஸ்ட் இருக்கணும், பாய் பெஸ்ட் இருக்கணும், கேர்ள் பெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற அந்த காரியங்கள் இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தொலைபேசி. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், திரைப்படங்கள். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் பார்க்கக்கூடிய நாடகங்கள். ஏன்னா இதுலலாம் அதை தான் காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்களும் பெண்களும் சீர் கெட்டு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ மரியலுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வாசிக்கிறப்ப அம்மையாருடைய புத்தகத்தை வாசிக்கிறப்ப ஒரு தேவ மனிதர் அவங்க எழுதியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டம், யோவான்ஸ்தருடைய காலகட்டம் மிக சீர்குலைவின் காலகட்டமாக இருந்ததாம். அதாவது பாவம் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டமாக. அதிலையும் குறிப்பாக ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சுய நீதியை தரித்து கொண்டவர்களாக காணப்பட்டார்களாமா, பெருமை உள்ளவர்களாக, ஏமாற்றக்கூடியவர்களாக, அப்படி அந்த பாவமான ஒரு காலகட்டம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மரியாளை போல ஒரு பெண்ணை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாலே இந்த மரியாள் தேவனுக்கு பயந்த ஒரு பெண் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகின்றது. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது, இவள் ஒரு கன்னி பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கணவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, உங்களுடைய உண்மையான அந்த ஒரு குணத்தை தான். உங்களை நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக கொடுக்கணும்னு தான். உங்கள் மனைவியும் உங்கள் கணவர்கிட்டருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு முழுமையாக உங்களுடைய சரீரத்தை கொடுக்கணும்னு தான். எபேசியர் புத்தகங்களை வாசிக்கிறப்ப, கணவன் தன்னுடைய சரீரத்திற்கு அதிகாரி அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மனைவி தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, கணவனே தன் சரீரத்துக்கு அதிகாரி. அதே மாதிரி கணவன் தன்னுடைய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவி அதிகாரி. அப்படின்னா உங்களுடைய சரீரம் நாளைக்கு நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்கின்றீர்களோ அவங்களுக்கு சொந்தம், அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். அப்போ திருமணம் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருங்க. தவறான உறவுகள் வேண்டாம், தவறான பழக்கங்கள் வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் அதற்காக இன்னைக்கு அழைக்கலை. உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஒரு பெண்ணை அழைச்சிருக்கார், ஒரு ஆணை அழைச்சிருக்கார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ மரியாள் அப்படி உண்மை உள்ளவளாக இருந்தால் அவள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, தன்னுடைய கற்பை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான், தன்னுடைய நடத்தையை காத்து கொள்ள வேண்டும் என்பது தான். மற்றவங்களை பார்த்து தானும் சீரழிந்துடக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் தான் வாழ்க்கையில் அனுப்பக்கூடிய அந்த நபரை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு அதற்காக அவள் காத்து கொண்டிருந்தாள் என்பதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி இருக்கணும். இப்போ 28 வசனத்தை வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். நம்ம யோசிக்கலாம், நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு. இங்கே மரியாள் உண்மையாக இருந்ததுனால, பரிசுத்தமாக இருந்ததுனால மரியாளுக்கு எந்த பெண்ணுக்கும் கிடையாத ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. எந்த பெண்ணுக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, கிடைக்கல, ஆனால் மரியாளுக்கு கிடைக்கின்றது. தேவதூதன் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, அதாவது தேவனுடைய கண்கள் இருந்து உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, கிருபை கிடைச்சிருச்சு, கர்த்தர் உங்கூட இருக்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த ஸ்திரீகள் இருக்கிறாங்க, எல்லா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் அப்படின்னா, உலகத்தின் இரட்சகர் உன்னுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆக போகிறார். எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு, அதற்கு மரியாள் தன்னை தகுதிப்படுத்தினாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் திருமணம் ஆகியிருக்கலாம், ஒரு குழந்தைக்காக காத்திருக்கலாம். உங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் மரியாளை போல இருக்க வேண்டியதாக இருக்கிறது, யோசேப்பை போல இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய லட்சியத்தை நிறைவேற்ற, அந்த குழந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, மரியாள் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டதுனால அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். 29 வசனம் வாசிக்கிறப்ப, அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தாள். இதை கேட்ட உடனே அவன் ஒன்றுமே புரியல, இவர் வாழ்த்துறாரு, ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ தேவதூதன் பேசுகிறார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்க நீங்க வாசித்தீங்கன்னா தேவதூதன் சொல்றாரு, மரியாளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆண்டவர்கிட்ட இருந்து உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு, ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவ குமாரன் உன்னுடைய வயிற்றுல நீ ஈன்றெடுக்க போகின்றாய், நீ கர்ப்பவதி ஆவ, அவருக்கு இயேசுன்னு பேரிடு, அவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை அவர் என்ன பண்ண போறான்னு சொன்னா தீர்க்க போகின்றார். இதை கேட்க கேட்க மரியாளுக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன பயம் அப்படின்னா, ஐயோ, கணவனே அறியாமல் நான் ஒரு குழந்தைய பெத்துக்க போறேனா, இந்த சமுதாயம் என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படின்ற அந்த யோசனைகள். உன்னை மரியாள் கேட்கிறா, தேவதூதனை பார்த்து, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. அப்போ தேவதூதன் சொல்கிறாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத, 37 வசனத்தில், தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். மரியாள் தன்னை இதற்கு ஒப்பு கொடுத்தாள். தேவதூதன் பேசுகிறாரு, ஏன் தேவதூதன் பேசணும், மரியாளுடைய ஒத்துழைப்புக்காக. மரியாள் அதை நிராகரிக்கவில்லை, மரியாள் அதை ஏற்றுக்கொள்கின்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்பாக நம்மளை ஒரு ஆயத்தப்படுத்துவார். ரெண்டாவது, அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்றத அவர் பார்ப்பார். இன்னைக்கு யாரையுமே ஆண்டவர் வந்து வற்புறுத்தி எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டார். ஒருவேளை மரியாள் தேவன் தூதனை பார்த்து ஐயோ எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம், இந்த குமாரனை நான் ஈன்றெடுக்க கூடாது, என்னால் முடியாது அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, தேவதூர் நிச்சயமாகவே ஒருவேளை அவர் விட்டு சென்றிருந்திருக்கலாம், வேறொரு பெண்ணை தேர்வு செய்திருந்திருக்கலாம். ஆனால் மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவதூதனுடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கின்றார். இது ஏற்றுக்கொள்கின்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாரு, ஆனால் கணவனை அறியவில்லை. அப்படின்றப்ப எல்லாரும் எப்படி அவளை பேசுவாங்க, இவ ஏதோ தப்பு பண்ணிட்டா அதனால தான் இப்படி அவ இருக்கிறா அப்படின்னு. அந்த கணவனை எத்தனை பேர் திட்டியிருப்பாங்க, நீ ஏன் திருமணம் செய்து கொண்ட அப்படின்னு. இவ்வளவு அவமானங்களையும் இவள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்டாங்க, உன்னுடைய தகப்பன் யார் அப்படின்னு. அப்போ இவ்வளவு அவமானத்தையும் ஒரு பெண் அவள் அனுபவிக்கணும் அப்படின்னா, அவள் தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய எண்ணத்தை அவள் அதற்காக ஆயத்தப்படுத்தினாள், பக்குவப்படுத்தினாள். முதல் காரியம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் இவள் எங்குமே இடைபடவில்லை. அதற்கு மாறாக இவர் மேசியாதானா அப்படின்றதுக்காக அவள் காத்து கொண்டு இருந்தாள். ஏன்னா சின்ன குழந்தை அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு, எந்த அற்புதம் செய்யலை, அதிசயம் செய்யலை, அவர் பாட்டுக்கு இருக்கிறார். உடனே இவளுக்குள்ள ஒரு கேள்வி, அன்னைக்கு தேவதூதன் வந்து சொன்னாரே, உண்மையிலே இவர் தான் மேசியாவா அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சு. அந்த சந்தேகம் வருகின்றப்போ தான் இயேசு கிறிஸ்து அவர் முதல் முதல் ஒரு அற்புதத்தை செய்தார். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகின்ற ஒரு அற்புதத்தை அவர் செய்ததை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்கின்றோம். அப்போ மரியாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. உடனே மரியாள், ஆஹா இதுதான் சரியான நேரம், இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூப்பிட்டு, இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்னும் என் நேரம் வரவில்லை அப்படின்றார். அதாவது இது வந்து மரியாள் இருதயத்தில் அநேக ஓடங்களாக இருந்த கேள்விக்கான ஒரு பதில். என்ன சொல்ல வர்றார் இயேசு கிறிஸ்துனா, நான் அப்போ செய்வேன் இப்போ செய்வேன் நீ நினச்சிட்டு இருந்தீங்கம்மா, அப்போ
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411, 1037 மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்க இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.